நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, அண்மையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் சிறு மற்றும் குறு தானியங்களில் அதிக மகசூல் பெறுவதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கினார் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஐயாதுரை அவர்கள். அவரது உரையிலிருந்து சில பகுதிகளை இப்போது கேட்போமா?
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து முனைவர் பாஜாதுரை, உதவி பேராசிரியர் உளவியல் துறை. நீங்கள் எல்லாருமே சிறுதானிய குறுதானிய பயிர்கள் சாகுபடி பண்ணுறீங்க. ஆரியம், சாம, சோளம் பண்ணுறீங்க, தினை பண்ணுறீங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புற மக்கள் வந்து எல்லாமே வந்து இந்த தினை ஆரியெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறோம். இதே நகர்ப்புற மக்கள் பார்த்திங்கன்னா வந்து சர்க்கரை நோயும் மாரடைப்பு நோய் தான் வந்து இப்போ மக்களுக்கு அதிகமாக வருது. இந்த சர்க்கரை நோயும் மாரடைப்பு நோயும் வரும்போது தான் வந்து சிறுதானியங்கள் குறுதானியங்களை வந்து சாப்பிடாதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ இல்லையோ குளுக்கோஸ் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. கேழ்வரகு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கால்சியம் இருக்குது, அதுதான் நார்ச்சத்து இருக்குது. நீரிழிவு நோய் மற்றும் மாரடைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, கஞ்சி, இல்லை பிஸ்கட்டு இது மாதிரி சாப்பிடும் போது வந்து அது வந்து முழுசாக கட்டுப்படுத்த முடியாது, அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த கேழ்வரகு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அது வந்து சாகுபடி நீங்கள் இங்கே ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதில் வந்து சரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாதது எதை இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, இந்த கேழ்வரகு பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டத்தில் பயிர் செய்யலாம். மானாவாரி இரவையில், இரவையில் பார்த்தீங்கன்னா சித்திரை ஆடி மார்கழி பட்டம் மூணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மானாவாரியில் பார்த்தீங்கன்னா ஆடி புரட்டாசி பட்டத்தில் பயிரிடலாம். ஆனால் இதுக்கு வந்து மண் எப்படி இருக்குன்னா செம்மண் இருமண் கலந்த நிலங்களாக இருக்கணும். நம்ம உபயோகப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக மழை வந்ததுன்னா எந்த ரகம் போடலாம், இல்லை கம்மியாக வந்ததுன்னா எவ்வளோ தண்ணி இருக்குதோ அது கொடுத்து நம்ம வந்து எந்த ரகத்தை வந்து தேர்வு செய்யணும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரகம் நம்ம வந்து தேர்வு செய்கிற ரகம் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாக இருக்கணும். அப்படி வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாக இல்லைன்னா வறட்சியை தாங்கி வளர்கிறதுக்கு இதையை கடினப்படுத்தலாம், அதை வந்து பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல வந்து நோய் வந்து என்ன நோய் வந்து அதிகமாக இருக்குது, குலை நோய் எதிர்ப்பு திறன். அடுத்து பயிர் சாகுபடி திட்டம். பயிர் சாகுபடி திட்டம்ன்றது ஒன்றும் இல்லை, இவ்வளோ தண்ணி இருக்குது அதுக்கு வந்து இந்த பயிர் தான் சாகுபடி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம திட்டம் போட்டு பயிர் சாகுபடி செய்யறது தான் பயிர் சாகுபடி திட்டம். சரிங்களா, அடுத்து வந்து பயிர் சுழற்சி. பயிர் சுழற்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பயிரே வந்து சாகுபடி செஞ்சுட்டு இருந்தா அந்த மண்ணில் உள்ள சத்துக்கள்லாம் குறைஞ்சிடும். சரிங்களா, பயிர் சுழற்சின்றது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு போட்டுட்டு அடுத்ததான் கொள்ளு துவரை பச்சை பயிர் தான் சொல்கிறது வந்து கேழ்வரகு எடுத்துட்டு அடுத்த பயிர். சரிங்களா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகுலேயே அந்த பயிரும் போடலாம் அப்படின்றத ஊடு பயிர். சரிங்களா, நீங்கள் எடுத்துட்டு அடுத்த பயிராகவும் போடலாம், ஊடு பயிராகவும் போடலாம். கேழ்வரகு மட்டும் போட்டீங்கன்னா ஒரே ஒரு மகசூல் மட்டும் தான் வரும். ஊடு பயிராக போடும்போது வந்து நம்ம பச்சை பயிர் வீட்டில் இதாக இருக்குது, சாப்பாடுலையும் கிடைக்குது, நல்ல பயனுள்ளதாக இருக்குது. சரிங்களா, கேழ்வரகு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு செடி வந்து கேழ்வரகுனா ரெண்டு செடி வந்து நம்ம பச்சை பயிர் உடுந்து அது மாதிரி போட சொல்லி சொல்கிறோம். வந்து இதுலேயும் அதே தான் அதிகமாக விளைச்சல் தலைச்சத்து குறைச்சிடும், மண்ணெல்லாம் பாதுகாக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உழவியல் தொழில்நுட்பங்கள் சொல்கிறாங்க. கோடை வளர்வு பொதுவாக இரவையில் விட இந்த மானாவாரி பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோடை வளர்வு செய்யும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா புறா கொக்குகள்லாம் பறந்துட்டு இருக்கும். பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளார முட்டை வச்சு இங்கிலீஷில் பீப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பீப்பா அப்படின்றது அதுக்குள்ள பூச்சி இருக்கான், அது வந்து அந்த உழுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே வரும்போது அந்த கொக்கு இதெல்லாம் வந்து அது வந்து சாப்பிட்டு வரும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா களைகள், களைகளோட விதைகள் வந்து மண்ணில் வந்து கொட்டியிருக்கும் சரிங்களா. அந்த கீழே இருக்கிற விதைகள் இப்போ பார்த்தீங்கன்னா போகிற அருகு அந்த கீழே இருக்கிற விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் சரிங்களா. மேலே வந்து அது காய்ச்சி கோடையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாலுக்கு ரெண்டு சால் அவ்வளோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மண் அரிப்பை வந்து தடுக்கலாம். மண்ணுக்கு உழவட்டாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே அரிச்சிட்டு போயிருப்பேன். வந்து இந்த மழை வெள்ளத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க நிறைய விவசாயிகள்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தான் அரிச்சிட்டு போகும். இப்போ உழவட்டி போட்டுருக்கோம்னா அந்த மண்ணை இருக்கு தடுக்கலாம். அடுத்து வந்து நல்ல வளமான கீழே வந்து காற்றோட்டம் நல்லா கிடைச்சி வேர்கள் வளர்வதற்கு நல்லா கிடைக்கும். அடுத்து வந்து விதை அளவு பயிர் இடைவெளி விதைக்கும் முறை. இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக விதைக்கலாம், கை விதைப்பு வரிசை விதைப்பு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா கை விதைப்பில் விதைக்கிறது வந்து 25 கிலோ நமக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு விதை தரப்படுது. அதே வந்து வரிசைகள் நம்ம வச்சோன்னா 15 கிலோ 10 கிலோ விதையை வந்து குறைக்கலாம் சரிங்களா. ஆனால் வந்து நம்ம கை விதைப்பு விதைக்கிறதுல வந்து பயிரோட அந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரே சீராக இருக்காது, கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும் வந்து. அதே வந்து நம்ம வரிசை விதைப்பில் விதைச்சோம்னா ஒரே யூனிஃபார்மாக ஒரே சீராக இருக்கும் வந்து. அது பார்த்திங்கன்னா அந்த வரிசை விதைப்பில் வந்து விதைப்பாளி வரிசை விதைச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட ஈரம் வந்து காயத்தினாலே நம்ம விதைச்சிடணும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது வந்து ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த பயிரோட இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா 22.5 வரிசைக்கு 10 சென்டிமீட்டர் வந்து செடிக்கு செடி இருக்கணும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களையும் சரி இடைவெளியும் சரி பயிர்களின் எண்ணிக்கை வந்து நம்ம சரியாக பராமரிக்கணும். பயிர்களின் எண்ணிக்கையை சரியாக பராமரிக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து வளர்ந்துடும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை விதைகளை வந்து 4-5 லட்சம் செடிகள் வந்து பராமரிக்கணும் சொல்லணும். இதுக்கு குறைவாகவோ அதிகமாகவோ இருந்ததுன்னா அந்த பயிரோட மகசூல் வந்து பாதிக்கப்படும். அடுத்து விதை நேர்த்தி, விதை நேர்த்திலே 2 முறை இயற்கை முறையும் ஒன்றும் உண்டு ரசாயன முறையும் உண்டு. இயற்கை முறைன்றது பார்த்தீங்கன்னா விதையை வந்து 6 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சு இது பண்ணுறோம். அதாவது 1 கிலோ விதைக்கு 1 லிட்டர் தண்ணி சரிங்களா. அந்த அளவில் தண்ணீரில் ஊற வச்சுட்டு நம்ம நெல் விதையை வந்து சாக்கில் இது பண்ணி வச்சுருவோம்ல அதே மாதிரியே தான் ஈர துணிப்பையில் கட்டிட்டு வச்சுட்டு இந்த விதை முளைப்பு கட்டுவோம்ல அதே மாதிரி தான் 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா முளைப்பு வந்திருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஈர துணியிலிருந்து ஈரம் இல்லாத துணியில் உலர வைக்கணும் சரிங்களா. உடனே போய் இது பண்ணிடக்கூடாது, ஈர துணியிலிருந்து ஈரம் இல்லாத துணியில் ஒரு நாள் உலர வைத்துட்டு அதுக்கப்புறம் தான் விதைக்கு இது பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் இயற்கையான ஊட்டச்சத்துகள் இந்த அசோஸ்பைரலம் பாக்டீரியா அசோபாஸ் 3 பாக்கெட்டு ஒரு ஹெக்டருக்கு. விதை நேர்த்தி எதுக்கு செய்கிறோன்னா விதைகள் மூலமாக பரவக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்காக தான் விதை நேர்த்தி செய்கிறோம். இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் பாக்டீரியா 10 கிராம் 1 கிலோ விதைக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறை. அடுத்து வந்து ரசாயன முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையை 1% பொட்டாசியம் குளோரைடு வந்து 6 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பின்பு அதே இதே மாதிரி எடுத்து வேறு ஈரமில்லாத துணியில் எடுத்து 5 மணி நேரம் உலர வைத்துட்டு தான் திரும்ப விதைக்கு யூஸ் பண்ணணும். இதில் வந்து கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டைஆக்சைடு திரம் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு. விதை மூலம் பரவக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்காக கார்பன் டைஆக்சைடு இல்லைன்னா திரம்னு சொல்லிட்டு இருக்கும், அது வந்து 2 கிராம் இது பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் பண்ணிங்கன்னா சூடோமோனஸ் இல்லை பாக்டீரியா பயன்படுத்தலாம். ரசாயன முறையில் பண்ணிங்கன்னா கார்பன் டைஆக்சைடு இல்லை திரம் வந்து பயன்படுத்தலாம். இது எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல சார், என்ன சார் ஆரியத்துக்கு போய் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்றீங்க. ஆரியத்தை வந்து சும்மா விதைச்சுட்டா வந்துடும், அதுக்கு என்ன சார் இவ்வளோ டெக்னாலஜிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்கட்டு சொல்கிற வந்து தொழில்நுட்பத்தை நீங்கள் போய் பயன்படுத்தி பாருங்கள் சார். நீங்கள் சொன்னது வந்து நாங்கள் பயன்படுத்தி பார்த்தோம், நல்லா அதிகமாக மகசூல் வருது நீங்களே சொல்லுங்கள். இல்லை சார் நீங்கள் சொன்னது வந்து நாங்கள் பயன்படுத்தி பார்த்தோம் ஒன்றுமே வரல, நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து சொல்லுங்கள், அது வந்து பண்ணிக்கிறோம் சரிங்களா. அடுத்தது உர நிர்வாகம், மக்கிய தொழுவுற வந்து 1 ஹெக்டருக்கு 12.5 டன் போடணும். அடுத்து இந்த பயிருக்கு தேவையான உரளவு பார்த்தீங்கன்னா உரம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாது. நீங்கள்லாம் இந்த மூட்டை கணக்கு வந்து இந்த யூரியானா 2 மூட்டை பொட்டாசினா 3 மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை கணக்கில் போடுவீங்க சரிங்களா. எப்பயுமே நம்ம மண்ணிலேயே கொஞ்சம் வந்து சத்துக்கள் இருக்குது, தலைமணி சாம்பல் சத்துக்கள் இருக்குது சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேளாண்மை அலுவலராக இருந்தால் சரி இல்லை தோட்டக்கலை அலுவலராக இருந்தால் சரி அவங்களுக்கு வந்து ஒரு மண் மாதிரி சாம்பிள் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டு அதை சொல்லுவாங்க சரிங்களா. அவங்களை கூப்பிட்டுட்டு வந்து அந்த மண் மாதிரி சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து எவ்வளோ தலைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, சாம்பல் சத்து இருக்குது, நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அது தெரிஞ்சிக்காமலே நம்ம வந்து மூட்டை மூட்டையாக போயிட்டு யூரியாவை கொட்டுறோம், பாஸ்பரஸை கொட்டுறோம், எது இருக்குதோ கண்ணை மூடிட்டு அதை வந்து இந்த நெல் வயல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு பச்சையாக இருக்கணும் பயிர். ஒரு அரை மூட்டை போடுற இடத்துல 1 மூட்டை சேர்த்து தான் போடுவோமே, ஆனால் அது போட்டதுக்கப்புறம் என்ன தெரியும், பூச்சி அடடடா பூச்சி வந்துருச்சு அப்படின்றதுன்ட்டு. அதுதான் வந்து நம்ம இயற்கையாக நம்ம வந்து பண்ணுறது. எப்பவுமே அதுக்காக தான் சொல்கிறோம், மண் மாதிரி எடுத்து மண் பரிசோதனை செஞ்சுட்டு நம்ம மண்ணில் வந்து எவ்வளோ தலை மணி சாமல் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணுக்கு எவ்வளோ சத்து தேவைப்படுது, அதாவது இந்த பயிர் இப்போ கேழ்வரகு போடுறோமா நெல் போடுறோமா எந்த பயிர் போடுறோமோ மண்ணில் ஏற்கனவே எவ்வளோ தலை மணிச்சத்து சாமல் சத்துலாம் இருக்குன்னு பார்த்துட்டு எவ்வளோ போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்தளவு போட்டாவே அந்த பயிருக்கு போதுமானது, சரிங்களா? ஆனால் அப்படி யாருமே நம்ம கடையும் பிடிக்கிறது இல்லை, இது பண்ணுறதில்ல. அதுக்காக தான் அது வந்து அந்த சாயில் டெஸ்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க, மண் மாதிரி அட்டவணைன்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 வருஷம் கூட அந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்படி வந்து நீங்கள் எதுவும் பண்ணவே இல்லை எப்படி உரம் போடுறது? ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு சிபாரிசு செய்யப்பட்ட நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு பயிருக்குமே நான் வந்து சொல்லியிருக்கோம் எவ்வளோ தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லியிருக்கோம். அதே தான் வந்து வேளாண்மை துறையில் சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ கேழ்வரகு பார்த்தீங்கன்னா இரவில் வந்து 60-30 கிலோ தலை மணி சாம்பல் சத்து, இதே மாணவர்கள்னா 40-20 கிலோ, சரிங்களா? இதை போடணும்னு சொல்கிறேன்ட்டு. அதே இது அடியோரமாக பார்த்தீங்கன்னா 50% வந்து தலைச்சத்தையும் 100% வந்து மணி சாம்பல் சத்தையும் நம்ம அடியுரமாக வந்து இந்த சட்டி கிளப்பை ஓட்டுட்டு அடுத்து விதைக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அது ஓட்டுறதுக்கு முன்னாடி போட்டுடலாம். அடுத்து மேலுரமாக தலைச்சத்தை வந்து இன்னும் தலைச்சத்தை வந்து 50% போடணும், அது வந்து 2 முறையும் போடலாம். 25-30வது நாள் 1 தடவையும் 40-45வது நாள் 1 தடவையும் ரெண்டும் சரியாக பிரித்து 25% 25% வந்து போடணும். இதே வந்து மானாவரியில் விதைச்சிட்டோம் மழையே இல்லை என்ன பண்ணுறது, எப்போயாவது 1 தடவை தான் ஈரமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து 50% தான் தலைச்சத்தை வந்து அடியுரமாக போட்டிருக்கோம், மீதி 50% எப்படி போடுறதுன்னா எப்போ ஈரம் இருக்கோ எப்போ மழை வந்து இருக்குதோ அது மீதி உள்ளதை அப்படியே போட்டுடலாம். அடுத்து களை எடுக்கிறது. களை எடுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இதிலே 2 முறையும் சொல்லிடுறோம், ஏன்னா நம்ம கை விதைப்பையும் சொல்கிறோம் வரிசை விதைப்பையும் சொல்கிறோம். நீங்கள் கை விதைப்பை விதைச்சிருந்தீங்கன்னா இடையுழவு செய்ய முடியாது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா வரிசை விதைப்பை செஞ்சுருந்தீங்கன்னா இடையுழவு நல்லா தாராளமாக செய்யலாம். அதே வந்து நம்ம கை விதைப்பை செஞ்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து கை களை எடுக்கணும். ஆனால் வந்து நம்ம வரிசை விதைப்பை செஞ்சுருந்தீங்கன்னா ஒரே ஒரு முறை களை எடுத்தால் போதும் கை களை. இப்போ வந்து ரசாயன முறை என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, களைகள் முளைக்கும் முன் களைகள் முளைத்த பின், அதாவது இங்கிலீஷில் வந்து ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடு போஸ்ட் எமர்ஜென்சி சொல்லுவாங்க. களைகள் முளைப்பதற்கு முன்னால் வந்து 3வது நாளில் நம்ம விதைச்சது வந்து 3வது நாளில் வந்து ஐசோப்ரோட்டூரான் அப்படின்னு சொல்கிற ஒரு களைக்கல் யூஸ் சொல்கிறோம். அது வந்து ஹெக்டருக்கு 500 லிட்டர் தண்ணியில் 80.5 கிலோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அதே களைகள் வந்து முளைச்சிருச்சு 20-25வது நாளில் 2,4-D சோடியம் சால்ட் உப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது களைக்குள்ளி தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா 0.75 கிலோ 1 ஹெக்டருக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம களைக்குள்ளியை தெளிக்கும் போது வந்து இரவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்பயும் வந்து ஒரு ஈரம் லேசாக இருக்கணும், சரிங்களா? இது எந்த பயிருக்கு மட்டும் இல்லை, எந்த பயிருக்காக இருந்தாலும் சரி நெல்லுக்காக இருந்தாலும் சரி எந்த பயிருக்காக இருந்தாலும் களைக்குள்ளியை தெளிக்கும் போது வந்து ஒரு லேசான ஈரம் இருக்கணும். ஈரம் இருக்கும்போது மட்டும்தான் அந்த களைக்குள்ளி போய் அதில் ஒட்டும். அது ஒட்டுறதுக்கு வந்து வெறும் களைக்குள்ளி மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம், அது கூட அம்மோனியம் இல்லை யூரியா கலந்து அது மட்டும் இல்லாமல் ஒட்டும் திரவத்தை கலந்து அடிக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து விதைச்சிட்டோம் அந்த செடிகளை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பயிர்களின் எண்ணிக்கை வந்து பராமரிக்கணும்னு சொல்லிட்டு. 1 ஹெக்டருக்கு எவ்வளோ சொன்னோம், 4-5 லட்சம் செடி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு மேலே இருந்தாலும் அது மகசூல் குறையும். அதனால் வந்து பயிரில் வந்து களைச்சி எடுத்துடணும். முதல் களை எடுக்கும்போது பயிர்களை வந்து சேதமாகாமல் வந்து இருக்கணும். அதே மாதிரி நம்ம இடையுழவு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மானாவரிலையும் சரி வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டர் சொல்கிறோம். அதே மாதிரி 10 சென்டிமீட்டர் செடிக்கு செடி இடைவெளியை நம்ம வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் அதிகமாக மகசூல் பெற முடியும். களை எடுக்கும்போது இது ஏற்கனவே எல்லோரும் தெரிஞ்சது தான், அதிகமாக எந்த இடத்துல இருக்கோ அந்த பயிர் பிடிக்க பயிர் இல்லாத இடத்துல நடுறோம். அதிகமாக வந்து நம்ம கேழ்வரகு சாகுபடிறது மானாவரியில் தானே பண்ணுறோம். இரவை சாகுபடியில் பண்ணும்போது கேழ்வரகளை பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு நடும்போது பார்த்தீங்கன்னா 17-18 நாளுக்குள்ளே அந்த நாற்று எடுத்து நட்டணும். அப்போ நம்ம நாற்று விடும்போது எப்படி தெரியுமா விடணும், ஒரே நாளில் விடக்கூடாது நாற்று விடும்போது. இப்போ இன்றைக்கி நாற்று விடுறோம்னா இப்போ 1 ஏக்கரையில் 5 ஏக்கர் நடவு பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி 2 கிலோவுக்கு விடுறோம், அடுத்து 2-3 நாள் கழித்து இன்னொரு 2 கிலோவுக்கு, அதாவது இங்கிலீஷில் வந்து ஸ்கேட்டர்டு நர்சரின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படி விடும்போது கரெக்டாக நம்ம வந்து நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே நாளில் எல்லா வயலுக்கும் இப்போ 10 ஏக்கர் இருக்குது அப்படின்னா விட்டுட்டிங்கன்னா நட முடியுமா? இப்போ நெல்லுக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ண முடியாது. ஒரு நாள் பயிர் வந்து 15வது நாளில் இப்போ எஸ்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க, 12வது இல்லை 14வது நாளில் நடணும் அப்படின்னா அந்த முதல் நாள் நடுறது தான் கரெக்டாக இருக்கும். அந்த 14வது நாள் இல்லை 17வது நாள் வயதுடைய நாற்று வந்து எல்லா வயலுக்கும் நட முடியாது, திரும்ப 2-3 நாள் அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டே இருக்கும். அதுக்காக தான் நாற்று விடுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தியமைச்சு விடணும்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? அதுலேயும் இந்த கேழ்வரகள் வந்து பார்த்திங்கன்னா 18 நாளுக்குள்ள நடவு முறையில் வந்து நாற்றெடுத்து நட்டணும். அதுக்கு மீறி போயிடுச்சுனாவே நமக்கு கண்டிப்பாக அந்த மகசூல் குறையும். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்னதான் கோடை விளைவு செய்யணும்னு சொல்லிட்டு, அறுவடை பண்ணதுக்கப்புறம் அப்படியே அந்த வயலை அப்படியே விடாமல் கோடை விழுனா இல்லைனா வண்டி விட்டு டிராக்டர் விட்டு உழுது போட்டணும். அப்படியே நிலச்சரிவு இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கிங்க, இருந்துச்சுன்னா 10-12 மீட்டர் இடைவெளியில் தடுப்பு வரப்பு போட்டு இது பண்ணணும். அதே வந்து ஆலசால் போட்ட இடைவெளியிலையும் ஆலசால் போட்டு உழுவ வேண்டும்னு சொல்கிறோம். 3 புள்ளிலேருந்து சொல்லுமா. அடுத்தது நீர் நிர்வாகம், எந்தெந்த நிலையில் வந்து தண்ணி பாய்ச்சணும் அப்படின்ட்டு. கேழ்வரகு வந்து தண்ணி தேவைப்படுறது வந்து 350-400 மில்லிமீட்டர் தான் தண்ணியே தேவை, சரிங்களா? ரொம்ப ரொம்ப கம்மி. இது தான் ரொம்ப அதிகமான தண்ணி எந்த பயிர் தேவைப்படும் தெரியுங்களா? கரும்பு, வாழை, நெல், 3 பயிர் தான் அதிகமாக தேவைப்படும். எப்பயுமே வந்து இரவில் சாகுபடி செஞ்சிருந்தோம்னா விதைச்ச உடனே ஒரு தண்ணி கட்டிடுவோம், 3வது நாள் ஒரு தண்ணி கட்டி ஆகணும். அடுத்து பூக்கும் சமயத்தில் ஒரு தண்ணி வைக்கணும். பயிரினோட அந்த வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் போது ஒரு தண்ணி வைக்கணும். இப்போ வந்து தண்ணியே இல்லை மானாவாரியில், என்ன பண்ணுறது? நம்ம பண்ணைக்குட்டை வச்சுருந்தோம்னா மழையே இல்லை அப்படின்னா அந்த தண்ணி எடுத்து 2-2 பூ வைக்கும் போது நல்லா அந்த தண்ணி 2-2 கூட பாய்ச்சினா போதும் கேழ்வரகு, சரிங்களா? இப்போல்லாம் பண்ணியாச்சு, எவ்வளோ மகசூல் வருது? இதில் பார்த்தீங்கன்னா தானியம் வந்து 2 டன் வந்து 2.5 டன் வரும்னு சொல்கிறோம். தட்டை வந்து பார்த்தீங்கன்னா 5 லிருந்து 8 டன் வரும்னு சொல்கிறோம், சரிங்களா? இது மாதிரி சாவடி பண்ணால் என்னென்ன வழிமுறைகள் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு? பொதுவாகவே குறு மற்றும் சிறுதானிய பயிர்களில் ஏரி வண்டல் மண் அடிக்க சொல்கிறோம், 1 ஹெக்டேருக்கு 100 டன் போடணும்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மானாவரி பயிராக இருந்ததுன்னா அந்த தலைச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ போடணும்னா விதைப்பு எப்போ ஒன்று போடுவோம், அடுத்து விதைச்சதுலேருந்து 20-30 நாளில், சரிங்களா? விதைப்பப்போ போடுறதோ விதைச்சதுலேருந்து 20-30 நாள் போடுறதோ சமமாக பிரித்து போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 20 கிலோ மணிச்சத்தை வந்து நம்ம எப்படி போடுறோன்னா ஊட்டமற்றி தொழுகுரமாக மணிச்சத்து போடணும். அடுத்தது மானாவரி பயிரில் வந்து நம்ம மண்ணோட ஈரம் வந்து எப்பயுமே பாதுகாக்கிறது வந்து என்ன பண்ணுறோன்னா மக்கிய தென்னை நார்கழிவு இல்லைன்னா சிறு சிறு வரப்புகளை வந்து அமைக்கிறோம் மானாவரியில், சரிங்களா? தென்னை நார்கழிவு போடும்போது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஈரம் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்கோசெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், 5 ppm இல்லைன்னா மாட்டு கோமியத்தை வந்து 10% விதை கரைசலில் கடினப்படுத்துகிறோம். இது எதுக்கு அப்படின்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இப்போ வந்து முதிர்ச்சியை துரிதப்படுத்தணும்னா என்ன தெரியுங்களா? இப்போ வந்து மழை வந்துகிட்டே இருக்குது, நமக்கு வந்து இப்போ இன்னொரு 10 நாளில் வந்து அறுவடைக்கு வந்துடும், அது தள்ளி வைக்கணும், என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு மருந்து எத்தரல் 200 ppm அப்படின்னு சொல்லிட்டு 45 மற்றும் 65 நாளில் இது பண்ணுறது, முதிர்ச்சியை தள்ளி வைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் அதிக மகசூல் வர்றதுக்கும் இந்த மருந்து அடிக்க சொல்கிறோம். அடுத்தது மானாவரி பயிரில் கேழ்வரகு பாசி பயிர் ஊடு பயிராக வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பயிர் சொன்னோம், கவர அதுன்னு சொன்னோம், அதில் வந்து கேழ்வரகு பாசி பயிர் வந்து நல்ல மகசூல் தருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். கேழ்வரகு 1 வருஷம் இருந்ததுன்னா பச்சை பயிரை வந்து 4 வருஷம் நடுவில் போட்டு பண்ணுறது. அடுத்தது சூடமோனஸ், சூடமோனஸ் வந்து 2.5 கிலோ ஹெக்டேருக்கு அப்படி சூடமனஸ் கிடைக்கலாம் கிட்டாகின் அப்படின்னு சொல்கிறோம், 0.1%. கதிர் உருவாகும் போது பூக்கும் தருணத்திலும் தெளித்து குலை நோய் தான் நமக்கு மேஜராக இருக்குது, அதை வந்து கட்டுப்படுத்தினா இது எல்லாம் கடைபிடிச்சினாவே நம்ம வந்து அதிக மகசூல் பெறலாம்.
இதுவரை சிறு மற்றும் குறு தானியங்களில் அதிக மகசூல் பெறுவதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கினார் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஐயாதுரை அவர்கள்.